இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Oh,
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், பூனே 411037. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நீர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இங்கே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அனைவரையும் கர்த்தனீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நேற்றைய தினத்தில் நாம் இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்தும் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் நாம் படித்தோம். இன்றைய தினத்திலே நாம் எதை குறித்து படிக்க போகின்றோம் என்றால், இவ்வாறாக அழகாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் பாவம் எப்படி வந்தது, பாவத்திற்கு காரணம் யார் என்பதை குறித்து நாம் படித்தோம். சாத்தான் தான் அனைத்து காரணங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்றான் என்பதை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளிலே இந்த பாவத்தினால் பிறந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் படிக்க போகின்றோம். இன்றைய தினத்தில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், மரணத்தின் பிறப்பும் ஜீவனின் நம்பிக்கையும் என்ற தலைப்பின் கீழாக படிக்க போகின்றோம். Birth of Death and Hope of Life என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் பாவம் வந்தவுடனே இந்த உலகத்தில் மரணம் வந்தது என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த கர்த்தர் அவர்களுக்கு இரண்டு கட்டளைகளை வைத்திருந்தார். முதல் கட்டளை, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லி இருந்தார். இரண்டாவது கட்டளை, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். ஆனால் ஏவாள் அந்த கனியை பறித்து சாப்பிட்டதை நாம் அறிவோம். ஆதாமும் அவளோடு கூட சேர்ந்து சாப்பிட்டதை நாம் அறிவோம். கர்த்தர் முன்பதாகவே சொல்லியிருந்தார், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் இவர்கள் புசித்த நிமித்தமாக இந்த உலகத்தில் பாவம் வந்தது, பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்தில் மரணம் வந்தது என்பதை குறித்து நம்மால் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மரணம் வந்தது நிமித்தமாக நாம் என்ன செய்ய முடியும், எப்படி இந்த மரணத்திலிருந்து வெளியே வர முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரக்கூடியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15:5 நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜன்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இங்க வேதாகமம் இரண்டு ஆதாமை குறித்து பேசப்படுகின்றதை நம்மால் பார்க்க முடியும். முதலாம் ஆதாம் யார் என்று நாம் கேட்போம் என்றால், இந்த உலகத்திலே தேவன் சிருஷ்டித்த ஆதாம் தான் முதலாம் ஆதாம் என்று பார்க்கின்றோம். முதலாம் ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டு பாவத்தை செய்து பாவத்து நிமித்தமாக மரணம் வந்தது என்று பார்க்கின்றோம். வேதவசனம் சொல்கின்றது, பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் யார் என்று நாம் கேட்போம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இரண்டாம் ஆதாம் என்று வேதம் சொல்கின்றது. இந்த இரண்டாம் ஆதாம் என்ன செய்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நமக்கு ஜீவனை உண்டாகவே இந்த இரண்டாம் ஆதாம் இந்த பூமிக்கு வந்தார் என்று நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் மரணம் வந்தது, மரணத்தின் நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது என்று நம்மால் பார்க்க முடியும். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது வரப்போகின்ற மேசியாவை குறித்ததான ஒரு வாக்கு தத்த வசனமாக இருக்கின்றது. இங்கே சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை சொல்லத்தக்கதாக இந்த வேத வசனம் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். எப்படி என்று கேட்கும் பொழுது அந்த சர்பம் என்று சொல்லப்படும் பொழுது அது சாத்தானை குறிக்கின்றது. இந்த சர்பத்தை கர்த்தர் தன்னுடைய காலினாலே நசுக்குவார். ஆனால் அவன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவான் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் இது வரப்போகின்ற மேசியாவுடைய காரியமாக இருந்தது என்று நம்மால் பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 17 வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகையை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக இங்கே கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லக்கூடிய அதனுடைய விளைவை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீ பாவம் செய்த நிமித்தமாக நீ மரணிக்க நேரிடும், மரணம் உன்னை பற்றி கொள்ளும், நீ மரிப்பாய் என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் இந்த கர்த்தர் இந்த அழகான உலகத்தை சிருஷ்டித்தவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது ஆதாமையும் ஏவாளையும் அவர்கள் மரிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதற்காகவே அவர் பரலோகத்தில் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வார்கள் என்றால் அவர்களை மீட்கும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்பதே அந்த பரலோகத்தின் ரட்சிப்பின் திட்டமாக இருந்ததென்று நம்மால் பார்க்க முடியும். ஆம், ஆதாம் பாவம் செய்தார், முந்தின ஆதாம் பாவம் செய்தார். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை வெற்றி சிறந்தார். இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து அவர் வெற்றி சிறந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் வாசிப்போம் என்றால் அநேக காரியங்களை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் ஒருவேளை கேட்போம் என்றால், 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகிற்கு வந்தார் என்று வேதம் சொல்கின்றது. லூக்கா 19:10 வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று வேதாகமம் சொல்கின்றது. அப்படி என்றால் ஆதாமின் நிமித்தமாக இந்த உலகத்தில் மரணம் பிறந்தது, மரணத்தின் நிமித்தமாக இந்த மனிதர்கள் எதை இழந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை இழந்தார்கள். ஆகையால் அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். மத்தேயு 1:21 வாசிக்கும் பொழுது, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:16 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து என்றால் என்ன, இமானுவேல் என்றால் என்ன என்ற அர்த்தங்கள் சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் மரணம் வந்தது, மரணம் மாத்திரமல்ல வியாதி வந்தது, வியாக்குளம் வந்தது, அநேக விதமான பிரச்சனைகள் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்தின் மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். 10:20-28 வாசிக்கும் பொழுது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அநேகர்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகத்தில் மரணம் வந்து விட்டது. அப்படி என்றால் அந்த மரணத்திலிருந்து ஒரு மீட்பு தேவை மனிதர்களுக்கு. அப்படி என்றால் அந்த மீட்பை தேவன் தர வேண்டும் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடியும். 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது, தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், ஏசையா 53:4-6 வரை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் வில பண்ணினார். வேதாகமத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, முந்தின ஆதாம் தேவனை விட்டு விலகி சென்றார் என்று நம்மால் பார்க்க முடியும். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கவே வந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் பாவத்தின் நிமித்தம் எதை இழந்து போய்விட்டோம் என்றால் தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டோம். பாவத்து நிமித்தம் நாம் எதை இழந்து போய்விட்டோம் என்றால் பரிசுத்த தன்மையை இழந்து போய்விட்டோம், அந்த நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டோம். மனிதன் மறிக்கக்கூடியவனாய் மாறிவிட்டான். தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அவர்கள் மறிக்காதவர்களாக நித்திய நித்தியத்திற்கும் வாழத்தக்கவர்களாக படைத்தார். ஆனால் பாவம் செய்த நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே மரணம் வந்தது. ஆகையால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர் சிலுவை சுமந்து அந்த சிலுவையிலே மரிப்பதன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அந்த இரட்சிப்பின் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அநேக பலிகள் செலுத்தக்கூடிய முறைமைகளை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அதில் எல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலே மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பதற்கான அடையாளமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். தேவன் மோசேக்கு கட்டளையிட்டு அவர் சொல்கின்றார், ஆசிரிப்பு கூடாரத்திலே அங்கே என்ன நடக்க வேண்டும், பலிப்பீடங்கள் கட்டப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும், அவனவன் செய்த பாவத்து நிமித்தமாக அங்கே பலி செலுத்த வேண்டும், ஒரு ஆட்டுக்கடாவோ ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு கன்று குட்டியோ என்று அந்தந்த தக்கதான பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடியும். இது அனைத்துமே எதற்கு அடையாளமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே மரணம் வந்ததை தம்முடைய மரணத்தினாலே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையினாலே அதை மீட்பார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை நமக்கு கேள்வி வரலாம், அது எப்படி சாத்தியமாகும்? பாவம் செய்தது ஆதாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்தால் நமக்கு எப்படி அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று நாம் கேட்கலாம். ஆனால் அங்கே பரலோகத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு விவாதம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இங்கே சொல்லப்பட்டக்கூடிய விவாதம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை பாவம் செய்து விட்டான். ஆகையால் ஒருவர் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரன் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்வார் என்றால் நிச்சயமாகவே ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் அவர் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் என்றால் மனிதர்களால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கவே, மனிதர்களால் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், சாத்தான் அவர்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். அது மாத்திரமல்ல, முன்பதாகவே பாவம் செய்த ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் இப்பொழுது பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்காகவும் கிறிஸ்து ஒரே தரம் சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதாகமும் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் பாடு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல் வீணானது கிடையாது. நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனே சாத்தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது ராஜா மூலியமாக அவன் வகை தேடினான். ஆனால் அது முடியவில்லை. அதே போலவே இயேசு கிறிஸ்துவை எவ்வாறாவது நாம் கொலை செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை எவ்வாறாவது பாவம் செய்ய வைக்கும் என்று எவ்வளவோ முயற்சி அவன் செய்தான். இயேசு கிறிஸ்து 40 நாட்களில் வனாந்திரத்திலே அவர் வந்து உபவாசம் இருந்த பொழுது கூட நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பாவம் செய்ய வைத்து விட வேண்டும், பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருப்பார் என்றால் அவரும் நம்மை போல மரணத்திற்கு பாத்திரவானாய் ஆயிருப்பார். நித்திய மரணத்திலிருந்து அவரை விடுவிக்க யாராலுமே முடிந்திருக்காது பிரியமானவர்களே. ஆகையால் தான் இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த மரணத்தில் மாட்டி தெக்கி கொண்ட ஜனங்களை ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். நாம் தொடர்ந்து வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2:22 வாசிக்கும் பொழுது, அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கின்றது. ஆம், அவர் பாவம் செய்யவில்லை. எபிரேயர் 7:26 வாசிக்கும் பொழுது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதரும் பாவிகளுக்கு விலகினவரும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் நிமித்தமாக, அந்த பரிசுத்தமான வாழ்க்கையின் நிமித்தமாக அவர் மறித்த நிமித்தமாக, அவர் மறித்தார், மறித்த நிமித்தமாக பிதாவானவர் அவரை உயிர்ப்பித்தார் என்ற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். அதே போல இன்றும் கிறிஸ்துவுக்குள் மறிக்கக்கூடிய நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என்ன நம்பிக்கை என்று நாம் கேட்போம் என்றால், ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே நாம் மீண்டுமாக உயிர் பெற்று எழுவோம் என்பதே அந்த நம்பிக்கையாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். எபிரேயர் 10:10 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் எல்லாவற்றிற்காகவும் பலியிடப்பட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் ஆதாம் காலத்தில் இருந்த பாவிகளுக்கும், பழைய ஏற்பாட்டில் இருந்த பாவிகளுக்கும், புதிய ஏற்பாட்டில் இருந்த பாவிகளுக்கும், தற்போது இருக்கக்கூடிய பாவிகளுக்கும், இனி செய்ய போகின்ற பாவத்திற்கும் ஒரே தரம் சிலுவையில் அவர் மரித்தார் என்பதை நமக்கு சுற்றி காட்டக்கூடியதாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 1 யோவான் 1:7 வாசிக்கும் பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி என்றால் அவர் பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நிமித்தமாக அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 3:23-26 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய தேவனுடைய கிருபை வரும்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தினால் உண்டானது மரணம், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது நித்திய ஜீவன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த நித்திய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். யோவான் 3:16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பினார் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், சிலுவை சுமந்தார், மரித்தார் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் அந்த பாவத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெற்று நாம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே உயிர் பெற்று எழுவோம். அப்படி என்றால் நாம் கேள்வி கேட்கலாம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்றால் நாம் ஏன் இப்பொழுது மரித்து கொண்டு இருக்கிறோம் என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே 2 விதமான மரணங்கள் இருக்கின்றது. வேதாகமத்தில் 2 விதமான மரணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். முதலாம் மரணம் என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் மறிக்க வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், பாவத்தின் நிமித்தமாக, இந்த உலகத்தில் பாவம் வந்ததின் நிமித்தமாக அனைவரும் மறிப்பார்கள். அது முதல் மரணம். ஆனால் இரண்டாம் மரணம் என்பது என்னவென்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அதுதான் நித்திய மரணம். அவர்கள் மறித்தார்கள் என்றால் மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டார்கள். இந்த முதலாம் மரணத்தில் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மறிக்கின்றார்கள் என்றால் ஆண்டவர் இரண்டாவது வருகையிலே உயிர் பெற்று எழுவார். நித்திய மரணம் என்றால் அவர்கள் நிச்சயமாகவே அது இரண்டாவது மரணம். ஒருவேளை முதலாம் மரணத்திலே அவர்கள் உயிர் பெற்று எழவில்லை என்றால் இரண்டாம் மரணத்திற்கு அவர்கள் பங்காளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியத்துக்கு நித்தியம் அவர்கள் மரித்தே இருப்பார்கள் என்று வேதாகமம் சொல்லியிருக்கதை பார்க்கின்றோம். அந்த நித்திய மரணத்திலிருந்து மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார் என்று வேதாகமத்தில் பார்க்கின்றோம். ஆம், அதைதான் வேதம் சொல்கின்றது. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். முந்தின ஆதாமின் நிமித்தமாக இந்த உலகத்தில் பாவம் வந்தது, ஆனால் இரண்டாம் ஆதாமின் நிமித்தமாக இந்த உலகத்தில் ஜீவன் வந்தது என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆம், அந்த ஆதாம் தோற்று போய்விட்டார், ஆனால் இந்த ஆதாம் வெற்றி சிறந்து நமக்காகவும் நம்முடைய பாடுகளை மீட்கும்படியாகவும் சிலுவையை சுமந்து அந்த இரட்சிப்பை வைத்திருக்கிறார். அதனால் நாம் மரணத்தை மேற்கொள்ளலாம். ஆம், கர்த்தரை விசுவாசிப்போம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். தங்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய பாவத்தை நிமித்தமாக நீர் இந்த பூமியிலே வந்து மறித்து உயிர்த்து எங்களுக்கு அந்த இரட்சிப்பை வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூட இருக்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.